செழி
இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 24 தேதி தமிழிற்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 8 நாள் இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448 ஆண்டு சஃபர் மாதம் 10 நாள் வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியின் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. உண்மை வாய்மை பொய்மை என மனம் வாக்கு காயத்தால் பொய்யின்றி இருக்க வேண்டும். இவற்றுள் வாய்மை எனப்படுவது பொய் பேசாதிருத்தல் என்பதை விளக்கும் திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 5 குறள். தன் மனத்தோடு பொருந்துமாறு வாய்மையுள்ள சொற்களையே ஒருவன் பேசுவானாயின் தவமும் தானமும் செய்பவர்களை விட மேலானவன் ஆவான். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை என்பது இக்குறள். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது அறத்துப்பால் வாய்மை அதிகாரம் பகுதியில் வரும் ஒரு மிக உயர்ந்த குறள். திருக்குறளின் 295 குறள் இது. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. திருவள்ளுவர் கூறுகிறார், உள்ளத்தோடு பொருந்திய உண்மையை பேசுபவன் தவமும் தானமும் செய்வரை விட உயர்ந்தவன் என்று. இது ஒரு ஆழமான கருத்து. தவம் செய்வது உடல் மனம் இரண்டையும் கட்டுப்படுத்துவதும் கடினமான பயிற்சி. தானம் செய்து பிறருக்காக தன் சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கும் உயர்ந்த செயல். ஆனால் இவை இரண்டையும் விட உயர்ந்தது என்ன? உள்ளத்தோடு பொருந்திய உண்மையை பேசுவது. ஏன்? ஏனெனில் உண்மை பேசுவது என்பது மனத்தின் தூய்மை, எண்ணத்தின் நேர்மம், செயலொழுக்கம் இவற்றின் ஒருங்கிணைவு. வாய்மை என்பது வெறும் உண்மை பேசுவதல்ல, மனத்தோடு பொருந்திய உண்மை. அதுவே வள்ளுவர் வலியுறுத்தும் உயர்ந்த பண்பு. இதன் பொருள், உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் உண்மை, சுயநலம் இல்லாத உண்மை, பிறருக்கு தீங்கு செய்யாத உண்மை, மனம் வாய் செயல் மூன்றிலுமே ஒரே நேர்மை. உதட்டளவில் உண்மை பேசுவது எளிது, ஆனால் உள்ளத்தோடு உண்மை பேசுவது, அதாவது மனம் முழுவதும் ஒத்துக்கொண்டு பேசுவது மிகவும் அரிது. அதனால் தான் வள்ளுவர் அதை தவம் தானம் ஆகியவற்றை விட உயர்வாக கூறுகிறார். தவம் மற்றும் தானம் ரெண்டும் உயர்ந்த அறச்செயல்கள், ஆனால் அவை வெளிப்புறச் செயல்கள். உண்மை பேசுவது அது உள்ளத்தின் செயல். பரிமேலாளர் கூறுவது, புறமாக செய்யும் தவம் தானத்தை விட உள்ளத்தோடு செய்யும் வாய்மை பயனுடையது. அதாவது தவம் உடலை கட்டுப்படுத்தும், தானம் பொருளை பகிரும், ஆனால் வாய்மை மனதை உயர்த்தும். மனத்தின் உயர்வில்லாமல் மற்ற அறச்செயல்கள் முழுமை பெறாது. இன்றைய உலகில் சமூக ஊடகங்கள், வேகமான வாழ்க்கை, போட்டி, அழுத்தம் இவை அனைத்தும் மனிதனை உண்மையிலிருந்து விலகச் செய்யக்கூடும். அந்த சூழலில் திருவள்ளுவர் கூறும் இந்த குறள் ஒரு விளக்கேற்றி போல் செயல்படுகிறது. உண்மை மனத்தோடு பேசும் மனிதன் நம்பிக்கையை உருவாக்குவான், உறவுகளை வலுப்படுத்துவான், சமூகத்தில் மதிப்பை பெறுவான், தன் வாழ்க்கையை அமைதியாக நடத்துவான். இது ஒரு நெறி மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறை. திருக்குறள் 295 நமக்கு சொல்லும் செய்தி, உள்ளத்தோடு பொருந்திய உண்மை மனிதனின் உயர்ந்த அறம். தவம் தானம் போன்ற உயர்ந்த செயல்களையும் விட உண்மையை மனத்தோடு முழுவதும் ஏற்றுக்கொண்டு பேசுவது மனிதனை உயர்வான பாதைக்கு அழைத்துச் செல்லும். இந்த குறளின் ஆழமான கருத்தை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். உண்மை பேசுவோம், மனத்தோடு பேசுவோம், அறத்தோடு வாழ்வோம். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 5 குறள், 295 குறள். மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அன்பான சங்கநாதம் வானொலி நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பொழுதும் மகிழ்ச்சியாய் அமைந்திட இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு குட்டி கதை கேட்டு சிந்திக்கின்ற இந்த வேளையிலே, இன்றைய தினம் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகளும் கஷ்டங்களும் எங்களை இன்னமும் இந்த வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு ஏற்பட்டு சிந்தித்து செயலாற்றுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக ஒரு சிறிய கதையை கேட்போம், வாருங்கள். பாலுக்கு கஷ்டம் கொடுத்தால் தயிர் ஆகிறது, தயிருக்கு கஷ்டம் கொடுத்தால் வெண்ணெய் ஆகிறது, வெண்ணெயை கொடுமை செய்தால் நெய் ஆகிறது, பாலை விட தயிர் உயர்ந்தது, தயிரை விட வெண்ணெய் உயர்ந்தது, வெண்ணெயை விட நெய் உயர்ந்தது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அடிக்கடி கஷ்டம் சங்கடங்கள் வந்தாலும் கூட எந்த மனிதனுடைய நிறம் மாறுவதில்லையோ சமூகத்தில் அவருடைய மதிப்பு அதிகரிக்கிறது. பால் ஒரு நாளைக்கு மட்டும் பயன்படுத்த முடியும், அது பின் கெட்டு போய்விடும். பாலில் ஒரு சொட்டு மோர் விடும்போது அது தயிர் ஆகிறது, அது இன்னும் 2 நாட்களுக்கு இருக்கும். தயிரை கடையும் போது வெண்ணெய் வருகிறது, அது இன்னும் 3 நாட்களுக்கு இருக்கும். வெண்ணெயை கொதிக்க வைத்தால் நெய் ஆகிறது, அது ஒருபோதும் வீணாவது இல்லை. ஒரே நாளில் கெட்டு போகும் பாலுக்குள் ஒருபோதும் கெட்டு போகாத நெய் ஒளிந்து இருக்கிறது. இதேபோல்தான் மனித வாழ்க்கையும். உங்களை உருக்க உருக்க கஷ்டங்கள் அதிகமாகும் போதுதான் நீங்களும் ஒப்பில்லா மனிதராவீர்கள். ரமண மகரிஷி போல, எதுவும் கடந்து போகும் என்று நினையுங்கள், எதையும் நேர்மறையாக நினையுங்கள். அதாவது எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய பிரபலங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் சாப்பாட்டிற்கே பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். வாழ்வில் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. உங்களுக்கான கடமை முடியும் வரை உங்களால் உலகை விட்டு செல்லவும் முடியாது. உங்கள் மனம் கூட அளவற்ற சக்திகளால் நிரம்பியுள்ளது. அதில் கொஞ்சம் நேர்மையாய் விதைத்து விடுங்கள். தனக்குத்தானே சிந்தனை செய்யுங்கள். தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் சரிபாருங்கள். நேரத்தை வீணடிக்காதீர்கள். நீங்கள் ஒரு பொழுதும் தோல்வியே காணாத பசுமையான மனிதனாக இருப்பீர்கள். அப்படியே நீங்கள் தோல்வியை கண்டாலும் அதுவே உங்களின் வெற்றிக்கு முதல் படி என்று எடுத்துக்கொண்டு வெற்றி பெற வேண்டும். இப்படி உங்களை அன்போடு வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
அடுத்ததாக சங்கனாவின் நிகழ்ச்சியில் வருவது இளந்தலைவர் நிகழ்ச்சி. நமது இளந்தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கனாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுறார்களையும் சங்கனாதத்தின் சார்பில் வரவேற்கும். இன்றைய இளந்தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க வருகிறார் குறிஞ்சி குருவரன். குருவரன் ஸ்வீதா தம்பதியினரின் மகளான குறிஞ்சி குருவரனின் பதிவினை கேளுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். ஓரூரில் குறிஞ்சி என்னும் ஒரு அழகான சிறுமி இருந்தாள். அவள் சிலமும் தோட்டத்தில் செந்த மலைகளை பார்த்து மகிழ்வாள். ஒரு நாள் குறிஞ்சி ஒரு மலரிடம் கேட்டாள், மலரே, நீ இப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறாய்? மெதுவாக சொன்னது குறிஞ்சி, மழை இல்லாமல் நான் வாழ முடியாது. மழை எனக்கு தண்ணீர் சிறக்கிறது. நான் செதியன் மலைப்பவள். செதி மலையரம் இருந்து நீரை பெறுகிறது, அதனால் நான் மலைக்கிறேன். அதை கேட்டால் குறிஞ்சி வானத்தை பார்த்தாள். அப்போது வானத்தில் ஒரு சிறிய மேகம் தோன்றியது. அது சிரித்து கொண்டு சொன்னது, கண்ணே, நான் தான் மலை மேகம். மழை பெய்யவிருக்கிறேன். உலகம் முழுக்க உள்ள மரங்கள், மலைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாரும் என்னை தான் எதிர்பார்த்து காத்து இருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் மழை புரிந்தது. மரங்கள் மூழ்கின, மலைகள் ஆதினா, பறவைகள் குளிர் குளித்தர. குறிஞ்சும் கைகளை நீட்டி மலையை வரவேற்றாள். அவள் மகிழ்ச்சியாக சொன்னாள், அம்மா சொன்னது சரி, மழை இல்லாமல் உலகம் வாழ முடியாது. மழை ஒண்ணுமலேயே ஆமல்தான். அந்த நாளில் இருந்து குறிஞ்சி மழை வந்தால் கோவப்படாமல் அதை ஒரு பெரிய நண்பன் போல வரவேற்றாள். வா நின்று உலகம் வழங்கிய வேளச்சிலார் தான் அமதம் என்று உணரப்பாச்சு. நன்றி அன்புடன் குறிஞ்சி குருபுரன்.
அந்த பதிவினை தொடர்ந்து வருவது திரு ரமேஷ் துஷாரா தம்பதியினரின் மகளான விதுஷா ரமேஷின் பதிவொன்று.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். இளந்தளிர் நிகழ்ச்சிக்காக உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவிருப்பது சமயோகித யுத்தியால் தப்பி சென்ற நாய். ஒரு காட்டில் காட்டு நாய் ஒன்று சுத்தி திரிந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறுத்தை புலி தன்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருப்பதை அந்த காட்டு நாய் பார்த்தது. நாயை பிடித்து தின்ன வேண்டும் என்பதுதான் சிறுத்தை புலியின் நோக்கம். எப்படி அதனிடமிருந்து தப்பி செல்வது என்பதுதான் காட்டு நாயின் கவலை. ஓடி செல்வதால் பயனில்லை. ஏனென்றால் இவ்வளவு வேகமாக ஓடினாலும் சிறுத்தை புலியின் அளவுக்கு காட்டு நாயால் வேகமாக ஓட முடியாது. எனவே காட்டு நாய் உடனே மிக வேகமாக யோசிக்க தொடங்கியது. அருகில் சில எலும்புகள் கிடந்தன. அவற்றை பார்த்ததும் உடனே அந்த காட்டு நாய்க்கு ஒரு யோசனை பிறந்தது. சிறுத்தை புலியின் பக்கம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு கீழே அமர்ந்து அந்த எலும்புகளை மென்று தின்பது போல் கடிக்க ஆரம்பித்தது. சிறுத்தை புலி அருகில் வந்து தன் மீது பாய்வதற்கு தயாராகும் போது காட்டு நாய் உரத்த குரலில் சொன்னது, இப்போது நான் தின்று முடித்த சிறுத்தை புலியும் மிகவும் சுவையாக இருந்தது. அக்கம் பக்கத்தில் வேறு சிறுத்தை புலி கிடைக்குமா என்று தேடி பார்க்க வேண்டும் என்றது. இதை கேட்டதும் பயந்து போய் சிறுத்தை புலி அப்படியே ஸ்தம்பித்து சிலை போல் நின்றது. இந்த காட்டு நாய் சிறுத்தை புலிகளையே கொன்று தின்று விட்டதே, அப்படியானால் எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இதனிடம் அகப்படாமல் தப்பி சென்று விட வேண்டும் என்று நினைத்து ஓசைப்படாமல் பின்னோக்கி சென்ற இந்த சிறுத்தை புலி புகாருக்குள் மறைந்து விட்டது. அருகில் இருந்த ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்து இருந்த ஒரு குரங்கு நடந்தவை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தது. தனக்கு தெரிந்த தகவல்களை சிறுத்தை புலியிடம் பகிர்ந்து கொண்டு சிறுத்தை புலியுடன் பேரம் பேசி தனக்கு பாதுகாப்பு தேடலாம் என்று அந்த குரங்கு கருதியது. எனவே சிறுத்தை புலியின் பின்தொடர்ந்து அந்த குரங்கு வேகமாக ஓடிச் சென்றது. காட்டு நாயும் இதை கவனித்தது. ஏதோ சதி நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டது. குரங்கு சிறுத்தை புலியிடம் சென்று காட்டு நாய் சிறுத்தை புலியை எப்படி ஏமாற்றியது என்று முழு விவரங்களையும் சொன்னது. சிறுத்தை புலிக்கு தாங்க முடியாத கோபமும் ஆத்திரமும் வந்தது. அந்த காட்டு நாய் என்னையே ஏமாற்றலாம் என்று நினைக்கின்றதா? அதற்கு மறக்க முடியாத பாடத்தை புகட்டுகின்றேன். இந்த காட்டில் யார் யாரை கொன்று தின்பார்கள் என்பதை காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு, குரங்கே வா, என் முதுகில் ஏறி உட்காரு, இரண்டு பேரும் அந்த காட்டு நாயை பிடிக்கலாம் என்றது. குரங்கு சிறுத்தை புலியின் முதுகில் ஏறி உட்கார்ந்தது. இரண்டும் நாயை நோக்கி சென்றன. சிறுத்தையும் குரங்கும் சேர்ந்து வருவதை காட்டு நாய் பார்த்தது. இந்த திருட்டு குரங்கு என்னை இப்படி ஆபத்தில் மாட்டிவிட்டதே, இப்போது என்ன செய்வது என்று காட்டு நாய் ஜோசித்தது. அப்படி ஜோசித்ததே தவிர அதற்காக அந்த காட்டு நாய் பயந்து ஓடவில்லை. அந்த சிறுத்தையையும் குரங்கையும் பார்க்காத மாதிரி நடித்து அவைகளுக்கு தன் முதுகை காட்டிக்கொன்று தரையில் அமர்ந்தது. அவை அருகில் நெருங்கியதும் அந்த காட்டு நாய் உரத்த குரலில் சொன்னது, இந்த போக்கிரி குரங்கு எங்கேயோ போய் தொலைந்தது. அதனை நம்பவே முடியாது. நான் இன்னொரு சிறுத்தை புலியை சாப்பிடுவதற்கு பிடித்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி அரை மணி நேரமாகிவிட்டது. இன்னும் அந்த குரங்கை காணுமே என்றது. காட்டு நாய் சொன்னதை கேட்ட சிறுத்தை புலி தன் கோபம் முழுவதையும் குரங்கின் மேல் திருப்பி அதனை கடித்து குதறி தின்றுவிட்டது. நீதி. வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரலாம், ஆபத்துக்கள் வரலாம். பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்தியுங்கள், வெல்லலாம். நன்றி.
சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
சங்கநாதத்தின் சமூக அறிவித்தல். துயர் பகிர்வு. இலங்கை யாழ்ப்பாணம் வடலியடப்பை புறப்படமாகவும் ஒக்லாந்து நியூலினை வதிவிடமாகவும் கொண்ட திரு ஸ்ரீஸ்கந்தராசா அவர்கள் 18/7/2026 அன்று இறைவதம் அடைந்துவிட்டார். அன்னார் காலம் சென்ற மயில் வாகனம் பாக்கியம் அவர்களின் அன்பு மகனும், சரோஜினி தேவி அவர்களின் பாசமிகு கணவரும், தர்சினி, சுதர்சினி, தபாசினி, ஜனந்தன் ஆகியோரின் பாசமிக்க தந்தையும், ராஜன், குகன், ராஜ், முகுந்தா அவர்களின் மாமனாரும், நிலா, ஆபரன், ஆர்த்தி, அக்ஷயா, மாறன் ஆகியோரின் பாசமிகு தாத்தாவும், உமாபதியின் சகோதரரும் துளசிதாசனின் மைத்துனரும் ஆவர். அன்னாரின் இறுதி கிரியைகள் 26/7/2026 ஞாயிறு காலை 11 மணியளவில் 11C போல்டர்வுட் பிளேஸ் விரி ஓக்லாண்ட் என்னும் முகவரியில் உள்ள ஆன்ஸ் பியூனரல் ஹோமுக்கு தகன கிரியைகளுக்காக எடுத்துச் செல்லப்படும் என்பதை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்புக்கு மகன் ஜனந்தன் தொலைபேசி எண் 0211-157-201.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV இந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0211-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஓக்லாண்ட்.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பாரே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், ஆக்லாந்த்.
சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசே அவர்கள். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் நேயர்களே வணக்கம். தண்டலையார் சதகம் என்கிற அந்த நூல்ல முக்கணர் தண்டலையார் நாட்டில் கற்புடைய மங்கையர் மகிமை மொழியப் போமோ, அந்த தண்டலையங்கிற அந்த நாட்டில் வந்து கற்புடைய பெண்களுடைய சிறப்பை நான் எப்படி சொல்லுவேன்? ஒக்கும் எரி குளிர வைத்தால் ஒருத்தி, தன்னை போல குளிர்ந்த தன்னை போல வெப்பம் மிகுந்த நெருப்பை குளிர வைத்தால் ஒருத்தி யார்? வில்வேடந்தனை எரித்தால் ஒருத்தி யார்? மூவர் பக்கம் ஒரு அமுதளித்தால் ஒருத்தி, பக்கவாட்டில் போட்டு 3 குழந்தைகளுக்கு பால் ஊட்டினாள் யார் அவள்? பண்டு கொக்கனவே நினைத்தாயோ கொங்கனவா என்று ஒருத்தி கூறினாளே, இந்த கொக்குன்னு நினைச்சியா கொங்கனவான்னு ஒருத்தி சொன்னா, அவ யாரு? பரி தடுத்தால் ஒருத்தி, பரினா கதிரவன் பரிதி, அத ஒருத்தி தடுத்தா. இந்த 5 கற்புக்கரசிகளை பற்றி பேசி இந்த கவிதை அமைந்திருக்கிறது. அப்போ இந்த 5 பேருமே நம்ம பார்த்தோம்னா இறுதியாக சொல்லப்படுகிற கொக்கனவே நினைத்தாயோ கொங்கனவா என அந்த வள்ளுவருடைய மனைவியாகிய வாசுகி மீது இந்த துன்பம் ஏற்றப்படுகிறது. முதல்ல அந்த ஒக்கும் எரி குளிர வைத்தால் ஒருத்தி அப்படிங்கிறதுக்கு சீதை குறிப்பிடப்படுகிற, அனுமன் இலங்கையை எரிக்கிறான், இலங்கையை எரித்த போது அந்த நெருப்பு வந்து அனுமனை கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக அந்த நெருப்பை குளிர வைத்தால் சீதை அப்படின்னு உரையாசிரியர் அரசு அவர்கள் குறிப்பிடுகிறார். மற்ற உரையாசிரியர்களும் அதைத்தான் வழிமொழிகிறார்கள் நண்பர்களே. அதே போல அந்த ஒக்கும் எரி குளிர வைத்தால் ஒருத்தி என்பது மாதிரி வில்வேடனை எரித்தால் ஒருத்தி, நலன் தமையந்தி கதை நமக்கு தெரியும், நலன் விட்டுட்டு போயிடுறான். ஒரு வேடன் வந்து அவளை வன்புணர்ச்சி செய்ய நினைக்கிறான். உடனே தன்னுடைய 2 விழிகளையும் திறந்து பார்க்கிறாள் தமையந்தி, அந்த வேடன் அங்கே எரிந்து போகிறான். அப்ப வில்வேடனை எரித்தால் ஒருத்தி அப்படிங்கிறப்போ இது ஒரு அந்த கற்புக்கரசியுடைய தன்மை. இவை எல்லாமே மீமைமை நண்பர்களே, அதாவது ஒரு ஒழுக்கத்தோட வாழணும்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்ட மிகு கற்பனை தானே தவிர அது நடந்திருக்குமாங்கிறது அடுத்த கேள்வி. மூவர் பக்கம் ஒரு அமுதளித்தால் ஒருத்தி, இது ரொம்ப வினோதமான கதை. பிரம்மன் திருமால் சிவன் 3 பேரும் சோதிக்கணும்னு நினைச்சாங்களாம். அனுசியை அப்படிங்கறது இன்னைக்கு அனுசியான பரப்பை நம்ம பேர் வச்சிருப்போம். என்ன சொன்னாங்களா, நான் துறவியா உருவம் எடுத்து போய் எங்களுக்கு நீ வந்து ஆடையின்றி உணவு பரிமாற வேண்டும் நாங்களாம். அந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வந்துருச்சான், நீங்க என்னையா சோதிக்கிறீங்க அப்படின்னு. மூணு பேரும் குழந்தையாக கடவீர்களாலும் சொன்னிச்சான். சொன்ன உடனே மூணு பேரும் குழந்தையாகிட்டாங்களாம். அப்போ மூன்று கடவுளர்களும் குழந்தையாக மாறினார்கள். இதெல்லாம் இந்த சித்தாந்த சைவம் அல்லது வைதிக சைவத்துல வந்திருக்கக்கூடிய கதைகள் நண்பர்களே. அப்போ உடனே அந்த மூணு பேருக்கும் அவள் ஆடையின்றி பால் ஊட்டினாள், அமுது ஊட்டினாள் அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு இந்த அனுசூயைங்கிற கற்புக்கரசியை பற்றி பேசுவத இங்க எல்லாமே ஒருத்தர் கூட இந்த படைப்பாசிரியர் சொல்லல, சுவஞனை அல்லது படிப்பவனை வந்து உணர வைக்கிறார். ஆமா, வில்லேடனை வரி எரித்தால் ஒருத்தின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, மூவர் பக்கம் ஒரு அமுதளித்தால் ஒருத்தின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, எழு எழுப்பறி தடுத்தால் ஒருத்தி நலாயினி கணவன் நான் கூட இல்லை சுத்திட்டு போன கதை நமக்கு தெரியும். அந்த நலாயினி கதையில அந்த மாண்டவியர் அப்படிங்கிற ஒருத்தர் மேல அந்த கணவனுடைய அந்த தலை தட்டுச்சான், அதனால ஆத்திரப்பட்டு நீ வந்து திமிர்ல நம்ம கற்புக்கரசிங்கிற திமிர்ல நீ போறியா, என் மேல வந்து இடிச்சிட்டு போறியா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம் வந்துருச்சான். உடனே அவர் என்ன பண்ணாரா, காலையில நீ வந்து தாலியே இழப்பாயின்னு சொன்னாரா. உடனே இந்த அம்மா கேட்டு இந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வந்துருச்சான், நீ என்ன என்ன தாலியை இழக்க வைக்கிறதுன்னு, விடியாமலே போகட்டும் அப்படின்னு உத்தரவு குடிச்சான். கதிரவன் விடியலையா, எத்தனை மீமையுமே பாருங்கள் நண்பர்களே, விடியாமல் போகட்டும்னு சொன்னா விடியாமல் போகாதான் வந்து. அதே போல அங்க குழந்தையாக மாறினால், இங்க வந்து நெருப்பை குளிர வைத்தால், எல்லாமே இந்த சர்ரியலிசம் என சொல்லப்படுகிற தொன்மங்களாக. அப்ப மித்து தொன்மத்திலையும் சர்ரியலிசம் நிறைய இருக்கிறத பாக்குறோம். பொழுது விடியாமலே போச்சான், 33 கோடி தேவர்களும் ஓடி போய் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி அந்த மாண்டவியர் வந்து இல்ல இல்ல உன் கணவன் இருப்பான்னு சொன்னதுக்கு பிறகு அந்த அம்மா பொழுது விடிய வச்சுச்சு. அதே போல கொக்கணவை நினைத்தாயோ கொங்கணவா, இது ஒரு பெரிய தொடர் நண்பர்களை. இங்கேயும் நம்ம வந்து ஒரு நல்ல தொன்மத்தை நம்ம ஆட்கள் சொல்றத பார்க்கிறோம். ஒரு துறவி இருக்கிறான், அவன் பேர் இயற்பெயரே கொங்கணவன் தான். அவன் வந்து காட்டில் தவறந்துட்டு ஊர்ல வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுவான். அப்படி வர்றப்போ ஒரு நாள் வந்து ஒரு கொக்கு அவன் மேல எச்சம் விட்டுருது. அப்படி பாக்குறான், கொக்கு செத்து போடுது. அதே மாதிரி தனக்கு உணவிடுவாள்னு தெருவள்ளூர் வீட்டுக்கு வர்றான், அங்க வாசி அம்மா இருக்காங்க, அந்த அம்மா கணவனுக்கு உணவு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு ஆத்திரம், நம்ம அந்த அம்மா தாமதம் பண்றாங்களே அப்படின்னு முறைச்சு பார்த்தான். கற்பரசி வாசிக்கு கோபம் வந்துருச்சு, என்ன நீ கொக்குன்னு நினைச்சியா, தொலைச்சு விடுவேன் நான் பெரிய கற்பரசி ஆகும் அப்படின்னு. கொக்கனவே நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு அந்த கொங்கனை ஒன்று பார்த்து சொன்னதா. அப்ப நண்பர்களே, ஒரு படைப்பாளி தொடர்களை சொல்லிட்டு அந்த கதைய சுவையன் தெரிந்து கொள்ளட்டும் என விடுவது இருக்கிறதே. இப்படி தொன்மங்களை வைத்துக் கொண்டு ஒரு கருத்தை அல்லது பத்தினிகளுடைய சிறப்பை, கற்பரசுடைய சிறப்பை பேசுவது ஒரு தனித்தன்மை. அது இந்த தண்டலையா சிறப்பு சதகத்துல சிறப்பாக இருக்கிறது. நன்றி.
கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல, அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதன் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போம் மாணவர்களே.
வணக்கம். பேராசிரியர் வித்யானந்தன் கூத்தின் பாலும் நாட்டார் பாடலின் பாலும் தன் கவனத்தை திருப்பியிருந்தார். செல்நறி தமிழ் இலக்கியங்கள் பால் நாட்டமுற்றிருந்த பேராதனை பல்கலைக்கழகம் நாட்டார் கலைகளிலும் நாட்டம் கொண்டது. அச்சமயம்தான் பேராசிரியர் வித்யானந்தன் நாட்டார் கலைகளும் ஆட்டம் நிறைந்த கூத்து வடிவமும் அதிக உயிர்த்துடிப்புடனும் அதேவேளை வாழ்க்கை முறையாகவும் இருந்த மட்டக்களப்புக்கு வந்தார். அங்குள்ள கூத்துக்களையும் அவற்றின் நிலையையும் நேரில் கண்டார். அண்ணாவிமாரையும் கூத்து கலைஞர்களையும் கிராமிய பொதுமக்களையும் புரிந்து கொண்டார். அவரோடு சுற்றித் திரியும் பெரும் பாக்கியமும், இந்த அண்ணாவிமாரை காணும் பாக்கியமும், அவர்களோடு உரையாடும் பாக்கியமும் எனக்கு 1962களில் எனது 20வது வயதில் கிடைக்கிறது. அப்போது அண்ணாவிமார்களில் பலர் மிக வயது முதிர்ந்தோராயிருந்தனர். வித்யானந்தன் மட்டக்களப்பு கூத்து பலவற்றை பார்த்தார். அதன் பலம் பலகீனம் அவருக்கு தெரியலாயிற்று. அவர் அதனை தமிழில் மேலும் பலமுள்ளதாக்கும் பணியை தொடங்கினார். அவரது கூத்து பணியில் ஒரு பணி அக்கூத்தை இன்னும் நன்றாக ஆட அவர்களை ஊக்குவித்தலாகும். இன்னொரு பணி தனது எண்ணப்பாங்கினை தாம் தயாரிக்கும் கூத்துக்கள் மூலம் வெளிக்கொணரல். அதன் விளைவே அவர் மன்னாரிலும் மட்டக்களப்பிலும் நடத்திய அண்ணாவிமார் மகாநாடுகளும் அவர் தயாரித்த அந்த 4 கூத்துக்களுமாகும். அந்த 4 கூத்துக்களும் ஒரு வகையான மீள் உருவாக்கமே. அதில் ஒரு அணி பிள்ளையாக பங்கு கொள்ளும் மகா சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தமை நான் பெற்ற பேறு. அவருக்கு பெரும் துணையாக நின்ற கைலாசபதியும் சிவத்தம்பியும் மார்க்சிச கருத்தியலுடையவர்கள். காலனித்துவ சுரண்டலையும் அதன் தன்மைகளையும் மார்க்சிச அடிப்படையில் புரிந்து கொண்டவர்கள். அவர்கள் நாட்டார் கலைகளையும் கூத்தையும் மக்கள் கலைகளாக பார்த்தார்கள். தேசியவாதத்தின் ஒரு முகம் உயர் உள்ளூர் கலைகள் முன்னெடுக்கும். இந்திய தேசிய போரில் தமிழகத்தில் பரதநாட்டியத்தின் வளர்ச்சியை இதன் பின்னணியில் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இங்கு தேசியவாதம் கலை அடையாளங்களில் உயர்கலை என்று கற்றோரால் கருதப்படாத கூத்தை முன்னெடுக்கிறது. இதற்கு அன்றொரு தேவைப்பாடும் இருந்தது. இலங்கையில் 1960களில் கூத்து தமிழரின், குறிப்பாக ஈழத்தமிழரின் கலை அடையாளமாக வெளிக்கிளம்பியமை இந்த பின்னணியில் புரிந்து கொள்ளலாம். எந்த செயற்பாடுகளையும் சிந்தனைகளையும் காலத்தின் பின்னணியில் வைத்து புரிந்து கொள்ளல் புரிதலை ஆழமாக்கும். காலனித்துவத்துக்கு எதிரான தேசியவாத மார்க்சிசவாத சிந்தனைகளும் போராட்டங்களும் 1950 முதல் 1970களில் ஆசிய நாடுகளில் முக்கியமான போக்காகும். இக்காலகட்டத்திற்கு சற்று முன்னதாகவும் அக்காலத்திலும் ஆங்கிலேய காலனித்துவவாதிகளுக்கு எதிராக எழுந்த இந்திய தேசிய இயக்கமும், சீனாவில் ஐரோப்பிய ஜப்பானிய காலனித்துவவாதிகளுக்கு எதிராக எழுந்த கம்யூனிஸ்ட் எழுச்சியும், வியட்நாமில் பிரெஞ்சு காலனித்துவத்துக்கு எதிராக மார்க்சிச அடிப்படையிலான வீரம் சிறந்த வியட்நாமிய மக்கள் போராட்டமும், கருப்பின தவிர ஆப்பிரிக்க விடுதலை போராட்டமும் உலகை குலுக்கிய காலகட்டம் அது. ஆசிய நாடுகள் பூராவும் காலனித்துவ எதிர்ப்பு செயல்பாடுகள் என்பன முற்போக்காளிடம் இருந்தன. அவர்கள் எழுத்துக்களிலும் செயற்பாடுகளிலும் இவற்றை காணலாம். இவை அரங்கிலும் நடந்தேறின. இந்தியாவில் தாகூர் எழுத்துக்கள், அவரது நாடகங்கள், உத்பால் தத்தியின் யாத்ரா நாடகங்கள், நைஜீரியாவில் நோபல் பரிசு பெற்ற ஆப்பிரிக்கரான ஓல் சோயங்காவின் நாடகங்கள் என பல உதாரணங்கள் இங்கு நான் தர முடியும். ஆங்கிலத்தில் எழுதி வந்த ஆப்பிரிக்க எழுத்தாளரான சுகி வா தியான்கே ஆங்கிலத்தை விட்டு அவரது தாய்மொழியான ஹிகுயு மொழியில் எழுதலானார். தமிழ்நாட்டில் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை ஆங்கில மொழியிலிருந்து கருப்பெற்று மனோன்மணியம் எனும் தமிழ் நாடகம் எழுதினார். விபுலானந்த அடிகள் ஷேக்ஸ்பியர் நாடகங்களை வடமொழி தசரூப நாடக இலக்கணத்துக்குள் அடக்கி பார்த்தார். இவ்வனம் சுதேசிய கலைகள் பால் அவர்கள் நாட்டம் சென்றதுடன் ஐரோப்பிய மரபையும் இணைத்துக் கொண்டார்கள். ஓர் கலப்பு தன்மைகளோடு கூடிய பண்பாடு தோன்றுவதற்கு காலமும் கனிந்திருந்தது. ஐரோப்பிய பண்பாடும் கல்வி முறைகளும் சிந்தனைகளும் ஆசிய பண்பாடும் கல்வி முறைகளும் சிந்தனைகளும் ஒன்றையொன்று சிறப்பாக ஆசிய நாடுகளில் சந்தித்த காலங்களும் இவை. மேற்கும் கிழக்கும் சந்தித்த இக்காலகட்டத்தில் ஒன்றிலிருந்து ஒன்று கொடுத்தும் எடுத்தும் கொண்டன என்பதையும் நாம் மறந்துவிடலாகாது. இதன் ஒரு விளைவாகவும் வித்யானந்தனின் கூத்து மேல் உருவாக்கத்தை காணலாம். அவரது மரபு வழி கூத்தையும் ஆடலையும் பாடலையும் கிழக்கு எடுத்தல், அவரது செய்த மாற்றங்களையும் சில அளிக்கை முறைகளையும் மேற்கு என எடுக்கலாம். இதுவே இயங்கியல் நிறை. அன்று இலங்கையின் தமிழ் தேசியவாத கட்சி பத்திரிகையான சுதந்திரனும் கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிகையான தேசாபிமானியும் பேராசிரியர் வித்யானந்தன் தயாரித்த அத்தனை நாடகங்களை வரவேற்று எழுதின. அரசியலில் நடைபெறாத இந்த ஒற்றுமை கலையில் நடந்தேறியது. பேராசிரியர் வித்யானந்தனது பிரதான பங்களிப்பாக 3 விடயங்கள் எனக்கு தெரிகின்றன. 1, சகல சாதி மாணவர்களையும் பல்பிரதேச மாணவர்களையும் கூத்தில் இணைத்தமை. அடுத்தது முதன் முதல் கூத்தில் பெண்களை ஆட வைத்தமை. 3, ஐரோப்பிய பண்பாட்டின் அடியாக எழுந்த பல்கலைக்கழகத்தில் கிராமிய மத்தள ஓசையையும் சலங்கு ஓசையையும் கேட்க வைத்தமை. இந்த பின்னணியில் தான் வித்யானந்தன் கூத்தில் செய்த மாற்றங்களை நாம் நோக்க வேண்டும். பேராசிரியர் சி மௌனகுரு அவர்களின் கூத்தை உன் பன்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு
மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.